ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய குருவந்தனம், பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. குரு வேதி. அப்போ உபாதி பேதாத் வேற மாதிரி வர்றது பேரு. உபாதி பேதத்தினால அதுக்கு பிராணாபான சஞ்ஞாம் பபத்தே அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி பிராணாபானன்னு சொல்லி சொல்லிட்டோமே, பிராணன்னா என்ன அப்பானன்னா என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிராணன்னா என்ன அப்பானன்னா என்ன, அதையும் கூட நீங்க பதக்கிருத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முகநாதி முகநாதிகாபியாம் நிர்கமன பிரவேஷனாது பிராண. மூக்குனாலும் மூக்கு மூலியமாகவும் வாயு மூலியமாகவும் உள்ள போறதுனாலும் வெளியே வர்றதுனாலும் அதுக்கு பேரு பிராணன். பிராணன் எதுக்கு பேரு, மூக்கிலிருந்தும் வாய் வழியாகவும் உள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு போறதுக்கு பேரு பிராணன். ஜலாதேர் அதோ ஜலாதேர் அதோ நயனாது அபானஹ. ஜலாதேர் நீர் முதலியவை நம்ம சாப்பிடுறது அருந்துறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கீழே கொண்டு போறதுனால அதுக்கு பேரு அபானன். கீழே கொண்டு போறதுனால புக்த பரிணாமாய ஜாட்டர அனலசிய சமுன்னயனாது சமானஹ. சமானஹ அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாப்பிடுறத வந்து வயிற்றுல ஜாட்டராக்னிய உத்தீபனம் பண்ணணும். ஏன்னா நெருப்பு வந்து நல்ல தகதகதா எரியணும்னு சொல்லி சொன்னா என்ன வேணும், அதுக்கு காத்து இருக்கணும். காத்து இருந்தாதான் நெருப்பு எரியும். அதனால அந்த ஏன்னா சாப்பாடு அக்னிகுண்டமே இருக்கு, அக்னிகுண்டத்துல நெய் ஊத்துறாங்க இல்ல ஹவிஸ் போடுறாங்க. ஹவிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைப்பிடி கைப்பிடி எடுத்து அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நெய் ஊத்துறன்ட்டு பக்கெட் பக்கெட்டா எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடும். நெய் ஜாஸ்தி ஊத்தினாலும் அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடுறோம் நிறைய கனாப்பினான்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கூட இது உள்ள அணையாம் எரிஞ்சுட்டு இருக்கு. எது என்ன காரணம் அப்படின்னா இந்த சமான அக்னி காரணமாக. அண்ணாதேர் ஊர்துவ நயனாது உதான. சாப்பிடுறோம், சாப்பிட்டது சில சமயம் வந்து வெளியில வர்றது. அந்த வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன, உதான. நாடி முகேஷு வீதனநாத் வியான. வியானன்னு சொல்றது சரீரத்துல சர்வ சரீர வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அது புக்தச பரிணாம, அது மாற்றம் அடைகிறது, சக்தியா மாற்றம் அடைஞ்சு அந்த சக்தியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு பேர் தியானம். சக்தி எல்லாத்துக்கும் இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் அப்படியே இந்த பைப்பை உருட்டி விட்டுருவாங்க. உருட்டி விட்ட உடனே தண்ணி ஆன் பண்ணுவாங்க. தண்ணி திறந்த உடனே தண்ணி ஃபர்ஸ்ட் வராது, அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் காத்து போயிட்டு இருக்கும். ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி வரும், அந்த ப்ரெஷர்ல காத்து வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாஸ் ஆகும். அந்த மாதிரி நாடி எல்லாம் அமுங்கி இருக்கும். அந்த அமுங்கி இருக்கிற நாடிய வந்து விரிச்சு கொடுத்து ரத்தத்தை அது மூலியமா பாஸ் பண்றதுக்கு காரணம் ஆறதுக்கு பேர் என்ன, யானன். இது கிரியாரூப உபாதியே உபாதி பேராது ததா வியாக்கிரியத இது அர்த்தம். அப்படி என்னென்ன செயலை செய்யறதோ அந்தந்த செயலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் உண்டாருது. பிராணபான தியான உதான சமான அப்படின்ட்டு. சப்த குணகம் ஆகாஷம் தச்சைக்கம் விபும் நித்யம் ச. சப்த குணகம் ஆகாஷம், சப்தத்தை குணமா உடையது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏக்கம் ஒண்ணு, பலது இல்ல, ஒரே ஒரு ஆகாஷம் தான். ஏக்க மாத்திரமான விபு வியாபிச்சிருக்கிறது. அதே மாதிரி நித்தியம், ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்சபூதத்துல ஆகாசம் தான் பரிணாம நிலையில இல்லாம நித்தியமா இருக்கிறது. மத்ததெல்லாம் பரமாணு நிலையிலிருந்து நித்தியமாறுது, இது பரிமாணம் எதுவுமே மாற்றம் எதுவுமே அடையாம பரமாணு நிலையில ஆகாம நித்தியமா இருக்கிறது. மத்தது பரமாணு நிலையில இருக்கு, பரமாணுல இருந்து துவனுக்கு திரணுக்கு நாயி வியாபிக்கிறது. இது அப்படி இல்ல, இதோட நிலையை எப்படி வியாபிச்சிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நித்தியம், இது அனித்யம்னு பேதமே இல்ல ஆகாசத்துக்கு. சப்தேபி சப்தோ குணம் எஸ்ய தத்ததா. சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தமானது எதற்கு குணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு ஆகாஷம், அப்படிப்பட்ட திரவியத்துக்கு பேரு ஆகாஷம். சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாஷம் சப்தம் குணம் உடையது. சப்தோ குணோ எஸ்ய அப்படின்னு சொல்லி இருக்கு, சப்தமானது குணம் எதற்கோ அது ஆகாஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுல மத்தவங்களுடைய சித்தாந்தத்தையும் இப்படி நைசா நிராகரிக்கிறாரு. என்னன்னா பட்டர்களோட குமாரில பட்டரோட மீமாம்ச சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க. இந்த சப்தத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க. ஆகாஷம் நமக்கும் திரவியம் தான், சப்தமும் அவங்க திரவியம் ஒத்துக்கிறாங்க. நமக்கு சப்தம் திரவியம் இல்ல, குணம் ஆயிடுறது. அதனால சப்தம் குணம் எதனுடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அத நிராகரிக்கும். அசம்பவாரணாய சப்த குண இது உபயம். அப்படி அசம்ப தோஷம் ரெண்டுமே நீக்கிறதுக்கோசரம் சப்தம் குணம் ரெண்டுத்துமே கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சர்வபூத திரவிய சம்யோகி. இந்த ஆகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டது. மூர்த்த திரவியம்னா எதெல்லாம் ரூபமுடையதோ உருவமுடையதோ அந்த உருவமுடைய எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்டது இந்த ஆகாசம். மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன, மூர்த்த திரவிய சம்யோகி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. மூர்த்தம்னா என்ன, ஃபர்ஸ்ட் மூர்த்தம்னா என்ன லட்சணம் பார்ப்போம். மூர்த்தம்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் மூர்த்த கிரியாவத்தம் வா. மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம். பரிச்சின்ன வரையறுக்கப்பட்ட ஒரு அளவு உடையது. பரிமாணம்னா அளவு, வரையறுக்கப்பட்ட அளவுடையது இல்லாட்டி ஒரு செயலுடையது. அப்படி வரையறுக்கப்பட்ட அளவுடையதாகவோ இல்ல செயலுடையதாகவோ இருக்கிறது பேரு மூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதீதாதி விவகார ஹேத்து காலக சசைகோ விபுர் நித்யச்ச. அதீதம் முதலிய விவகாரத்துக்கு காரணமானது காலம். அந்த காலம் ஏற்பட்டது ஏகம் விபு நித்யம். அதே மாதிரி என்னது உங்களுடைய ஆகாஷம் மாதிரி ஏகோ விபு நித்யம் மூணுமே இருக்கு இங்கேயும். சரி அதீத இத்தியாதியோ விவகார அதீதோ பவிஷ்யது வர்த்தமான இது இத்தியாத்மக தஸ்ய அசாதாரண ஹேத்து கால இத்தியர்த்த. அதாவது அதீத இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதீதம் வர்த்தமானம் முதலியதாக. அதீதம் வர்த்தமானம் முதலியாக அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறார். எதுக்கு எந்த விவகாரம் இருக்கோ அந்த விவகாரத்துக்கு பேரு காலம். விவகாரம் அப்படிங்கிறது வந்து விவகாரமே ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு சப்த பிரயோகமா இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்புரணாத்மகமா இருக்கு, நம்ம நினைவு கூறதா இருக்கு. ஏன்னா அதீதம் அனாகத்தம்னு சொல்லி இந்த நிலையில மாத்திரம் இல்ல நினைவு கூறதாவும் இருக்குது. அப்ப ரெண்டு வகையான விவகாரமா இருக்கு. அப்படி அந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கு பேரு காலம். நடு இதம் லட்சணம் ஆகாஷி அதிவியாப்தம் விவகாரசிய சப்தாத்மகத்வாதி சேத் ஏகோ விபு நித்யான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து காலத்துக்கு லட்சணம் பண்ண போறீங்க. ஆனா லட்சணம் எங்க போறது, ஆகாசத்துக்கு. ஆகாசமும் நித்தியம் எல்லாம் இருக்கு, ஆகாசமும் விவகாரத்துக்கு காலமா இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அங்க விஷயம் என்ன அப்படின்னா, அத்த ஹேத்து பதையின நிமித்த ஹேத்தோ விவக்ஷத்வா. நீங்க ஹேத்துன்னு சொன்னது என்னது அப்படின்னா நிமித்த ஹேத்து. அதீத அதீதாதி விவகார நிமித்த ஹேத்து, அதுக்கு பேரு காலம். நச ஏவம் கண்டதால்வாதி அபிகாத்தே அதிவியாப்தி விதி வாச்சியம். சரி நிமித்தம் தானே, ஏதோ ஒரு நிமித்தமா இருக்கு, நிமித்தத்துக்கு அந்த அதீதம் முதலிய நிமித்தத்தை கொண்டு விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டதாலு தொண்டை முதலிய இதெல்லாம் நாக்கு முதலியெல்லாம் சம்பந்தப்படுறதுனால சப்தமானது உண்டாது. அப்ப அதுவும் கூட அதீதம் சொல்லும் போது வாயும் கூட பிரேகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அதிவியாப்தி ஆகும்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் அது எப்படிப்பட்டது விபுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த காலமானது விபுன்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம்ல காலிக்கு சம்பந்தத்துல இருக்கு காலம் எல்லாத்திலயும். பிராச்சியாதி விவகார ஹேத்து ருத்திக்கு சச்ச ஏகா விபு நித்யாச. பிராச்சி முதலிய கிழக்கு மேற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமானது இதுக்கு அது ஒண்ணு வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானதும் அப்படின்ட்டு. இயம் பிராச்சி இவம் இவம் அவாச்சி இயம் பிரதிச்சி இயம் உதிச்சி இத்தியாதி விவகார அசாதாரண காரணம் திவித்யச. அப்படி இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசேஷமான விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக்கு அப்படின்ட்டு. ஹேத்துர் திகிதி உச்சியமானே உச்சியமானே பரவானாதோ அதிவியாப்தி சியாது தது வாரணாய பிராச்சியாதி விவகார ஹேத்துருதி. ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மாத்திரம் லட்சணத்துல ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், பரமாணு ஹேத்து ஆயிடுறது. அதனால பரமாணு வந்து லட்சணம், நீங்க பண்ண போன திக்குக்கான பரமாணுல லட்சணம் போயிடுது. அதனால பிராச்சியாதி விவகார ஹேத்து பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஏன்னா பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பரமாணு. அதனால பரமாணுல லட்சணம் போயிடும். அதனால அதுல போகாம இருக்கணும்ன்றதுக்கு நாம என்ன பண்றோம், பிராச்சியாதி கிழக்கு முதலிய அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறோம். ஆகாஷாதி வாரணாய அசாதாரண இது அப்படி போத்தியம். ஆகாசத்துல லட்சணம் போகும். பிராச்சியாதி விவகார ஏத்துன்னு சொன்னோம்னா ஆகாசமும் பிராச்சியாதி விவகார ஏத்துவா இருக்கே அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரணம் அப்படிங்கிற அங்க ஒரு பதத்தை கொடுக்கணும். பிராச்சியாதி விவகார பிராச்சியாதி அசாதாரண விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இங்கேயும் நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா சா திவிதா பரமாத்மா ஜீவாத்மா சேதி தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவ ஜீவாத்மா பிரதிஷதீரம் பின்னா விபு நித்யாஷ அப்படின்னு சொல்லிட்டு
ஆத்மா பத்தி விசாரம் பண்ணினோம். ஆத்மா எப்படிப்பட்டது? ரெண்டு வகைப்பட்டது. ஆத்மா வந்து ஞான அதிகரணம், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. அது ரெண்டு வகைப்பட்டது, ஒண்ணு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மான்னு சொல்லிட்டு பரமாத்மா ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது, நித்தியமானது. ஜீவாத்மா எப்படிப்பட்டது? பிரதிசரீரம் பின்னம், அதுவும் வியாபிச்சிருக்கிறது தான். ஞான அதிகரணேதி பூத்தலாதி வியாரன், பூத்தலாதி வியாரனாய ஞானேதி. இப்ப ஞான அதிகரணம் ஆத்மானு சொல்லாம அதிகரணம் ஆத்மான்னு சொல்றேன் நானு. ஆத்மா என்னது? அதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிகரணம்னா ஆதாரம். இப்போ பாணிக்கு ஆதாரம் என்ன? பூத்தலம், பிருத்திவி, நிலம். பாணி எங்க வச்சிருக்கீங்க? பூத்தலத்துல, நிலத்துல. அப்போ நிலமானது பாணிக்கு ஆதாரம். அப்ப என்ன ஆயிடுறது? நீங்க லட்சணம் பண்ண போனது ஞானத்து ஆத்மாவுக்கு, ஆனா லட்சணம் போனது நிலத்துல. ஏன்னா அதுவும் அதிகரணம், அதுவும் ஆதாரம். எல்லாத்துக்கும் நம்மள தாங்கி நிக்கிறது இந்த நிலம் தான் அப்படிங்கறதுனால நிலம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறது, அதிகரணம் ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும்? ஞானம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கணும். ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா மாத்திரம் தான், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா மாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அது நிராகரிக்கிறது. காலாதிவாரனாய சோமாயினி ஜபி தேயம், காலம் முதலியது. ஞான அதிகரணம்னு சொல்லி சொன்னா ஞான காலமும் அங்க இருக்கு. காலம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு, காலிக்க சம்பந்தத்தோட. அதனால என்ன பண்ண நீங்க சமவாயின, ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். ஞானம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது, எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தம். ஞானம் ஆத்மாவுக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன, ஆத்மா வந்து ஞானத்துக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னா அது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. ஆனா காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு அங்க. காலம் காலிக்க சம்பந்தத்தோட ஆத்மால இருக்கு, ஞானம் சமவாய சம்பந்தத்திலே சம்பந்தத்துல ஆத்மால இருக்கு. அதனால ஞானமும் இருக்கு காலமும் இருக்கு, ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காலத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சமவாயேன அப்படின்ட்டு. அப்போ சமவாயேன ஞான அதிகரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் ஆயிடுறது. ஈஸ்வரி சமவாய சம்பந்தேன நித்திய ஞானவான் ஈஸ்வர, அப்படி சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தினால சம்பந்தத்தோட நித்தியமா ஞானம் அடையவன் ஈஸ்வரன். ஜீவைத்தி சுகாதி சமவாய காரணம் ஜீவைத்தியர்த்த, சுகம் முதலியதுக்கெல்லாம் சமவாய காரணமா, அதாவது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சுகம் முதலியதோட சம்பந்தப்பட்டவனா இருக்கிறவன் ஜீவன். சுகம் சுகாதி அப்படிங்கறதுனால சுகம் துக்கம் எல்லாமே அனுபவது. அதனாலதான் ஈஸ்வரன் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா, உதாரணம் இருக்கு, சமவாய சம்பந்தர் நித்திய ஞானவான் ஈஸ்வரன் சொல்லிட்டீங்களே, நித்தியமா ஞானம் அடைவன். அப்ப எப்படி ஈஸ்வரன் நித்திய ஞானவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்குன்னா, வேதத்துல சொல்லிருக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வஜ்ஞன் சர்வவித்னு அவனை பத்தி ஈஸ்வரன் பத்தி சொல்லிருக்கு. அதனால நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் வந்து ஒரு அனுமானத்தினால பண்ணலாம். என்ன? சித்தியங்குரகம் சித்தங்குராதிக்கம் கர்த்திருஜன்யம் காரியத்வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டவத்து, அதாவது சித்தியங்குராதிக்கம் செடி கொடி எல்லாமே காரியஜன்யம், ஒரு காரியத்தினால உண்டாரு, கர்த்திருஜன்யம் ஒரு கர்த்தானால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படின்னா பானை மாதிரி, பானை எப்படி ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இந்த செடி கொடி எல்லாம் ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதா தான் இருக்கணும். தானே எப்படி வளரும்? அது தானே எங்கேன்னு வந்தது? அது அதனுடைய இருப்புக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். அந்த ஆள் யாரு? அதோடைய வளர்ச்சிக்கு அது இருப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பிரமாணமான ஒரு அனுமானத்தை கொடுத்துடுறாங்க. ஆகமம் கூட அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஆயிடுறது. அனுமானம் பிரமாணம் இருக்கு, ஆகமும் பிரமாணம் இருக்கு. என்ன? நமக்கு பிரத்யட்சமா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ரூபம் இல்ல, அதனால பிரத்யட்சமா பண்ண முடியாது. அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும், ஏன்னா லிங்கத்தை வச்சிருந்தா நீங்க அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா நீங்க எந்த லிங்கத்தையும் பார்க்கலையே, ஏதாவது ஒரு லிங்கத்தை ஏதாவது குறிய பார்த்துட்டு தான் அனுமானம் பண்ண முடியாது. புகை இருக்கு, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு, நீங்க அனுமானம் பண்றீங்க. இங்க ஈஸ்வரனுக்கான்றதுக்கு என்ன அனுமானம் பண்ண முடியும்? ஈஸ்வரனோட எந்த ஒரு பார்ட்டும் பாகமும் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இந்த காரணத்தை வச்சு இந்த அனுமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எல்லாமே செடிபடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அது ஏதோ ஒருத்தனால உண்டு பண்ணப்பட்டது, பானை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமானத்தை வச்சு என்னால ஈஸ்வரன் நிரூபிக்க முடியும். ஆகவும் கூட சொல்றது எஸ் சர்வஜன் சர்வித்து அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான், பகுசியாம் பிரஜா ஏயா நாம் பார்த்தானா எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மா ஆகாஷ சம்பூத அப்படின்னு சொல்லிட்டு பல பிரமாணங்கள் இருக்கு இந்த ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டியானது உண்டானதுன்னு ஆகமத்துல வேதத்துல. அப்படி இன்னொன்னு சின்ன விசாரம், இந்த ஜீவன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே, ஜீவ ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஜீவன்னா யாரு? நான் தான், நான் மனுஷன் அப்படிங்கிறியா, அதுக்கு அபிமானம் இருக்கோ அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாறது. அப்போ நான் மனுஷன் அப்படின்னா இந்த சரீரம் முதலியத்தை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த சரீரம் ஆத்மான்னு ஆயிடுத்துனா சரீரம் என்ன ஆகுது? நாசம் அடையக்கூடியது. சீரியத்தை அணையநிதி சரீரம், சீரியத்தை எத்தி சரீரம், அழியக்கூடியது எதுவோ அது சரீரம். அப்படிங்கறதுனால இந்த புருஷனை புருஷம் புறம் உஷதி தகதி இது புருஷ, எதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அவ புருஷன் சொல்றது. அப்போ நான் எரியக்கூடியனும் அழியக்கூடியனும், அழியக்கூடிய அந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஆத்மா என்னது? அழியக்கூடியதுன்னு ஆயிடும், நித்தியம்னு சொன்னது தப்பாயிடும். இந்திரியம் ஆத்மான்னு சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் ஆத்மா சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆத்மா வந்து ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணி பிரிக்கும். அப்போ எது தேகம் இந்திரியம் உதயதுல இருந்து வெறிப்பட்டது வேறுபட்டதோ, அப்ப என்ன ஆகுது, தேகத்தில் இருந்து இந்திரியத்தில் எது வேறுபட்டதோ, எது இந்த மாதிரி சுகம் முதலியத்திலிருந்து வேறுபட்டு அது அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா எது இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுவோம். சரி, அந்த ஆத்மா என்ன சைஸ், திருப்பி அந்த ஆத்மாவோட சைஸ் பத்தி விசாரம் பண்ணோம். அது பரமாணுவா இருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம் பரமாணுவா ஆத்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பல வகையான அனுபவங்கள், மேல ஒரு அனுபவம், காலில் ஒரு அனுபவம், தலையில ஒரு அனுபவம்னா ஆத்மாவால அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா. அப்போ அந்த அனுபவமானது உண்டாக முடியாது பரமாணு சைஸ்ல இருந்ததுன்னா. மத்திய பரிமாணமா இருந்ததுன்னா எலியிலிருந்து ஆத்மா யானைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா சின்னதா இருக்கும். இல்ல யானையில இருக்கிற ஆத்மா எறும்புக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா வெளியில படர்ந்துருக்கும், அந்த எறும்பால தூக்கிட்டே போக முடியாது, அந்த ஆத்மாவே தூக்கிட்டு போக முடியாது, அந்த கஷ்டம் வந்துடும். அதனால அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மா வந்து எலாஸ்டிக் மாதிரி எந்த சரீரத்துக்கு போறதோ அந்த சரீரத்தோட ஃபிட் ஆகிடும், அந்த சரீர சைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் தப்பு. ஆத்மா மாற்ற முடியாது அப்படின்னு ஆறதுனால ஆத்மா அனித்தியமாயிடும், நித்தியம்ங்கிற அந்த விசேஷத்தை ஆத்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா பாரிசேஷத்தினால பரிசேஷமா இது இல்ல இது இல்ல நிராகரிச்சதுனால கடைசியில என்ன எஞ்சி இருக்கு அப்படின்னா ஆத்மா விபு அப்படின்ட்டு வியாபிச்சிருக்கக்கூடிய பெரிய சைஸ் மகத்பரிமாணம் அப்படிங்கறதுனா பாரிசேஷ நியாயத்தினாலும் கிடைக்கிறது. அதனால ஆத்மா மகத் அப்படின்னு தீர்மானமாறுது. சுகாதி சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியதத்துவாது அனந்தம் பரமாணு ரூபம் நித்தியம் ச. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக, சுகம் முதலிட அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிற இந்திரியத்துக்கு பேரு மனசு. சத்தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியதத்துவாது அனந்தம் பரமாணு நித்தியம் ச. அது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாலையும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அனந்தமா இருக்கு. இல்ல நூறு விஷயம், மத்தியம் பரிமாணம் மத்த பரிமாணத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது, காரணம் இன்னும் இருக்கு. ஆத்மா இந்த மாதிரி மாறுபடையிறது அழிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தமாயிடும். அனித்தியமானது மாத்திரம் இல்ல தோஷங்க, அகிருத்தியாமிப்பிரநாசின்னு ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அதனாலதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுற புனர்ஜென்மத்தை நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் புனர்ஜென்மம் அப்படின்ட்டு பௌத்தங்களும் ஒத்துக்கிறாங்க. பௌத்தம்ங்கிறது என்னது, சித்தாந்த வேதம். நம்மளுடைய இதுல இருந்து திசை மாறிய ஒரு கூட்டம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சில மதத்துல இந்த புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறது இல்ல, இந்த பிறப்போட முடிஞ்சு போச்சு, நீ என்ன புண்ணியம் பண்றியோ பாவம் பண்றியோ, இல்ல இந்த ஈஸ்வரனை ஒத்துண்டாதான் உண்டு, இல்லட்டி இல்ல நீ நான் நீ அழிவடைவ, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பயமுறுத்துவாங்க. புனர்ஜென்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற புண்ணியமோ பாபமோ நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். எங்க அனுபவிப்பீங்க, ஒரேடியா போய் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும், இல்ல சொர்க்கத்தை போய் தான் அனுபவிக்கணும் இங்க செய்யற புண்ணிய பாபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், ஈஸ்வரன் கொடுங்கோல் ஆட்சி புடையவனா ஆயிடுவான், டிக்டேட்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றோம், நம்மளுடைய புண்ணிய பாபத்தை நமக்கு நமக்கு ஏத்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியா பலனை கொடுக்கறவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ நாம செஞ்ச புண்ணிய பாபத்தையும் நாம அடையணும் அப்படின்னு சொல்லி இருந்த அகிருத்த அத்தியாகம கிருத்த விற்றநாஷ அப்படிங்கிற தோஷம் என்னது, அகிருத்த அத்தியாகம. நீங்க என்ன புண்ணிய பாபம் செய்யலையோ அதெல்லாம் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிறக்கல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிறப்பு. நான் நல்ல பணக்கார வீட்டுல பிறக்காம ஏழை வீட்டுல பிறக்கிறேன். நல்ல படிப்பு அடையக்கூடிய எனக்கு சூழ்நிலை இல்லாம ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாருது, இல்ல நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், வியாதி இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரன் தான் கொடுங்கோல் வந்துடும். என்னது, வேற எவனோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுந்துருது. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான்னா வேற எவனோ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவன் தலையில விழுறது. அப்ப இது என்ன நியமம் அது அப்படின்னு சொல்லினால, அதனால அது நீங்க அக்கிருத்த அத்தியாகம, நீங்க செய்யாத புண்ணிய பாபம் உங்களை வந்து சேர்றது. கிருத்த விப்ரநாஷம் அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணிய பாபம் அழிஞ்சு போறது அனுபவிக்காம. அதனால இது எந்த பிரயோஜனமும் இல்ல, புண்ணிய பாபம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால நீங்க நல்ல வேலையா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, என்னமாவும் செஞ்சுட்டு போகணும். ஏன்னா இந்த அனுபவிக்க போறதுல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அதனால அந்த ஆத்மா வந்து வியாபிச்சவன் சொல்லி சொல்லணும். சுகாதி உபலப்தி மன இந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சுகேதி ஆத்மனசி யோகாதி வாரணாய இந்திரியம் இது சுகலாதி சுகாதி உபலப்தி சாதனம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறது, ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகாதி உபலப்தி உண்டாடுறது. அந்த அனுபவமானது உண்டாடுறதுக்கு காரணம் என்ன, சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது காரணம் என்ன, ஞானம்தான். அந்த ஞானமானது எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாலதான். ஆத்மா இது ஞான அதிகரணம். அப்போ ஆத்மாவும் மனசும் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த சுகம் முதலிய அனுபவங்களானது உண்டாடுறது. அதனால நீங்க பண்ண போன லட்சணம் மனசுக்கு, ஆனா போனது ஆத்மால. அதனால என்ன பண்ணுவீங்க, அந்த சஞ்சயோகத்துல ஆத்மான சஞ்சயோகத்துல அதனால என்ன பண்ணணும், இந்திரியம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தாங்க. சக்ஷிராதிவாரனாய் சுகேத்தி, சரி இந்திரியம் மனஹ அப்படிங்கிறது கொடுங்கல, சுகாதி உபலப்தி சாதனம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்திரியம் கண்ணு மூக்கு வாயு முதலியதெல்லாம் கூட நீங்க செய்ய போன லட்சணம் மனசுக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த இந்திரியங்கள்ல. அதனால சுகம் முதலியதையும் அனுபவிக்கக்கூடிய சாதனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்ணு முதலியதான் அனுபவிக்கக்கூடிய சாதனம் இல்ல, அதெல்லாம் அடையக்கூடிய சாதனம். சுகம் முதலியதெல்லாம் அடையக்கூடிய சுக விஷயங்களை அடையக்கூடிய சாதனம். இது சுகமான விஷயம் துக்கமான விஷயம் அதால தீர்மானம் கூட பண்ண முடியாது. விஷயத்தை அடைஞ்சு கொண்டு போய் மனசு கொடுக்குது. மனசு ஆத்மாவும் மனசும் சஞ்சயோகமா இருந்தனால அதை அனுபவிக்கிறோம். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நான் அடையக்கூடியதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசுதான். அது சுகமா துக்கமா அப்படிங்கறத பிரிச்சறியக்கூடியது காரணம் என்ன, மனசு. பட் மனசுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஸ்பர்ஷ ரைத்தத்தை சரி கிரியாவத்தம் அப்படின்னு சொல்லுவான். மனசு லட்சணம், மனசு என்னது, இந்த லட்சணத்தை காட்டிலும் வேற நல்ல லட்சணம்லாம் இருக்கு. தீபகாரரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, மனசுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, மனசு ஒரு உருவமே இல்ல, ஆனாலும் செயல்பாடு உடையது. பாருங்க, மனசு மனசு என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க மனசை எடுத்துக்காமி, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்போம். மனசு எடுத்துக்காமின்னா எடுத்துக்காங்க முடியாது. மனசு எங்க இருக்கு, இங்க இருக்கா, தலையில இருக்கா, மனசு புத்தி நம்மளோட புத்தின்னு சொல்றமே அந்த மூளையில இருக்கா தெரியாது. இருதயம் மன புத்தியை கேட்காத உன்னோட இதயத்தை கீழ் அப்படின்னு நல்ல நல்ல டயலாக் எல்லாம் சினிமால குடுத்து போயிடுவோம். இப்போ இதயத்துல இருக்கா அவங்களோட மனசு தெரியாது. ஏன்னா புத்தி வேலை செய்யும் போது மனசு இருக்கு, இதயம் வேலை செய்யாத போது மனசு இல்ல. இப்போ இதயம் தாறுமாறா வேலை செய்யும் போது மனசு இருக்கு, மனசு எல்லா நேரத்திலயும் இருக்கு. அப்போ இந்த மனசு எங்கத்தான் இருக்கு அப்படின்ற விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, தொட்டு இதுதான் மனசுன்னு காமிக்க முடியாது. இருந்தாலும் மனசோட வேலை மாத்திரம் நடக்கிறது, கிரியாவத்தோன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாக்குறோம் என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், நம்மட புத்தி சஞ்சலம் ஆயிடுறது. அதெல்லாம் வச்சுட்டு அது செயல்பாடா நம்ம அனுபவிக்க முடியாது, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஸ்பர்ஷ ரஹிதத்தே சதி கிரியாவத்தம் அப்படின்னு மனசுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ பிரத்யாத்ம நியத்தத்துவாது அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தமான மனசு, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மானாலையும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனந்தம்னு சொல்லியிருக்கு. அனந்தம்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு ஒரு ஆத்மாக்கும் அனந்த மனசோட சங்கீகமா, இல்ல ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு மனசோட சங்கீகமா அப்படின்னா பிரத்யாத்ம நியத்தத்துவாக்கு, ஒரு ஒரு ஆத்மாவோடையும் சம்பந்தப்பட்டதுனால. எத்தனை ஆத்மா இருக்கு, அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆத்மா அனந்தம், பிரதி சரீர பின்னம் சொல்லியிருக்கு. அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அது அநீக்கம் அப்படின்னு ஆயிட்டாரு. திருப்பி என்ன சைஸ், அது மத்திய பரிமாணம் இருக்க முடியாது. மத்திய பரிமாணம் இருந்ததுன்னா அனித்யம் ஆயிடும், விபுவாவும் இருக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால மனசு என்னது மாத்திரம் இல்ல, மனசு வந்து விபுவா இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். மனசு விபுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்னது விபு, மனசும் விபு, ஆத்மாவும் மனசும் விபு அப்படின்னா எல்லாத்துக்கும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் வியாபிச்சிருக்கு மனசும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஆத்மாவும் மனசும் சஞ்சயோகம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவும் மனசும் எப்பவுமே சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனுமானம் அனுமானங்கிறத பேச்சுக்கே இடம் இல்லை, எல்லாமே பிரத்யட்சமா இருக்கணும், எல்லாமே பிராரம் ஆயிடும். அதனால அது பிரச்சனை. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம் அடுத்து சொல்றாங்க. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம், இப்போ இதுல ஆத்மா பரிமாணு சைஸ் சின்ன சைஸ் அப்படின்ற போது, ஆத்மா இல்ல அந்த மனசு, மனசு சின்ன சைஸ் அணு சைஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது, நம்முடைய தூக்கம் எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு நிலை இதெல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா வந்து நீங்க வந்து விழிச்சிருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, மனசு வந்து புரிதத் நாடிக்கு வெளியில இருக்கு. அப்போ நீங்க விழிச்சிருக்கீங்க, புரித்த நாடியில போயிருந்ததுன்னா போயிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. கூர்ம நாடி புரித்த நாடின்னு சொல்லுவான், அந்த நாடிக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க நீங்க வந்து தூக்கத்தை அடையிறீங்க, அது அதோட வெளியில இருக்கு வாயில், அதாவது புரித்த நாடியோட வாயில நுனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடி என்ட்ரோ பண்ணல வெளியில உள்ள அப்படின்னா அது கனவு நிலை. புரித்த நாடிக்குள்ள போயிடுச்சுன்னா தூக்கம், புரித்த நாடி வெளியில இருந்ததுன்னா அது விழிப்பு, புரித்த நாடியோட வாயில நுனியில இருந்தது அந்த வாயில இருந்ததுன்னா அது கனவு அப்படின்ட்டு வேதம் மாறுது. சக்ஷு மாத்திர கிராஹியோ குண ரூபம் தச்சுக்ல நீலபீத ரத்த ஹரித கபிஷ சித்திர பேதாத் சப்தவிதம் பிருத்வீ ஜலமா தேஜோ விருத்தி தத்த பிருத்திவியாம் சப்தவிதம் அபாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜே தேஜி. அப்போ சக்ஷு மாத்திரம் கிராஹிய குண ரூபம், சக்ஷுனால மாத்திரம் கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ரூபம்னு சொல்லிட்டு. ரூபத்வாதி வாரணாய குணபதம் சக்ஷுர் மாத்திர கிராஹிய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குணத்துவம் அதுல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது குணத்துக்கு ரூபத்துக்கு, ஆனா அந்த குண ரூபத்துவம் ரூபத்துவத்திலயும் போயிடும் லட்சணம். அதனால ரூபத்துவத்துல போகாம இருக்கணுன்றதுக்கோசரம் குண ரூபம் வந்து குணம் அப்படிங்கறதுனால ரூபத்துவம் போகாம இருக்கணும். ரசாதிவாரனே சக்ஷுர் மாத்திர கிராகி. சரி, சக்ஷுர் மாத்திர கிராகியம் சொல்லாம கிராக்ஷிய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா. சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதத்தை விட்டுட்டு கிராக்ஷிய குண ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கிரகிக்கப்படும் குணமானது ரூபம்னு சொல்லி சொன்னா சுவையும் கிரகிக்கப்படும் குணம் தான், சத்தமும் கிரகிக்கப்படும் குணம் தான், அப்படி மத்த எல்லா இந்திரியத்தினால மத்த எல்லா இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படக்கூடிய எல்லா குணத்திலையும் அதிவியாப்தி ஆகிடும். அதனால என்ன பண்றீங்க நீங்க, சக்ஷுர் மாத்திரை கண்ணுனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சக்ஷுர் மாத்திரை அப்படிங்கிற பதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சங்கியாதி வாரணாய் மாத்திர பதம் சக்ஷுர் கிராக்ஷிய குண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, கண்ணுனால மாத்திரம் தானே தெரிய போறது, அதனால சக்ஷு கிராக்ஷிய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. மாத்திரங்கிற பதமே வேண்டாமே, இங்க கண்ணு கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரூபம்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு எத்தனை நாலு இது அஞ்சு. எப்படி உங்களுக்கு தெரியும், அஞ்சு விரலை காமிச்சா அஞ்சு, நாலு விரலை காமிச்சா நாலுன்ட்டு, நீங்க அந்த விரலை என்றீங்க. இப்போ இதுவும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், என்னைக்கும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், அதுல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா இந்த விரலை காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டு 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 எண்ணிரலாம். கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்ட போட்டு கைய ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு விரலை பிடிச்சு பிடிச்சு விவகாரம் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு விக்கிறேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான் மாட்டை அப்படின்றதுக்கு. ரகசியத்துக்கோசரம், ஏன்னா இவனு நாளைக்கு ஊர்ல போய் சொல்லாமே நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனும் நான் சல்லிசா வாங்கின 1000 ரூபா தான் கொடுத்தேன் அப்படிமா, 2000 ரூபாய்க்கு வித்திருப்பான் வாங்கியிருப்பான். இவன் சொல்லுவான் சல்லிசா கிடைச்சது 1000 ரூபாய்க்கு வாங்கினா அப்படிமா, அவன் நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படி என்ன வேணாலும் சொல்லலாமே. அதனால விரலை உள்ள விட்டு 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 அவங்க பேரம் பேசுவாங்க, இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து விரலை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணிக்கையானது தெரியறது, விரலை பிடிச்சு நம்ம எண்ணிக்கைய தீர்மானம் பண்றோம். அதனால விரல்னாலையும் ஸ்பர்ஷத்தினாலையும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால மாத்திரங்கிற பதம் கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்டதாகிடுறது. கண்ணுனால மாத்திரம் பார்க்க முடியும், நிறத்தை வந்து நீல நிறம் சொன்னா கையினால தொட்டு அறிய முடியாது, உணர முடியாது, கண்ணுனால மாத்திரம் தான் கிரகிக்க முடியும். அதனால கண்ணுனால மாத்திரம் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்திர பதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்யபி பிரபாபித்தி சையோகாதி சையோக வாரணாய குணபதேன விசேஷ குணசிய விவக்ஷினியதையா தத்த ஏவ சங்கியாதி வாரணம் சம்பவத்தை இது மாத்திர பதம் வியர்த்தம் ததாபி சாம்சித்திக திரவத்துவ வாரணாய தத் ஆவசியம். பிரபாபித்தி சையோகம், அதாவது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் செவரு, செவரு வெளிச்சம் சையோகம் உண்டாகும் போது அந்த இடத்துல அந்த பிரகாசம் உண்டாடுது. இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், பிரபாவித்தி சையோகத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்னு சொல்லி அந்த குண சக்ஷுர் மாத்திர கிராக்ஷிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சக்ஷுர் மாத்திர கிராக்ஷிய குணம்னு சொல்லிங்க ரூபத்துக்கு, சக்ஷுர் மாத்திர கிராக்ஷிய விசேஷ குண அப்படின்னு சொல்லி சொல்லணும். விசேஷ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரபாபத்தி செய்யணும், வெளிச்சமும் செவரும் சேர்ற அந்த கிரகி அந்த கிரகிக்கு நீ என்ன என்னத்தை கிரகணம் பண்றீங்களோ அந்த ஞானமானது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. அதனாலயே என்ன ஆயிடுறது, விசேஷ குணம்னு சொன்னதுனால உங்களுடைய இந்த மாத்திர பிரதம் அவசியம் இல்லாம போயிடுறது. சக்ஷுர் கிராக்ஷிய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்ஷுர்னால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய விசேஷ குணம் ரூபம் மாத்திரம்தான், விசேஷ குணமே இல்லையே, அது சாமானியமானது. ஏன்னா கண்ணுனாலையும் கையினாலையும் அறிய முடியுங்கிறதுனால விசேஷம் இல்லை, ஒன்னும் எண்ணிக்கை கையினாலையும் அறிய முடியாதுங்கிறதுனால அறிய முடியும் அப்படிங்கறதுனால அது சாமானிய குணம், அது விசேஷ குணம் இல்ல. கண்ணுனால மாத்திரம் அறிய முடியும் அப்படிங்கறதுனால இது விசேஷ குணம் ஆயிடுறது ரூபம். அப்போ விசேஷம் அது சொன்ன விசேஷ குணம்னு சொன்னாலே போதுமே, அந்த மாத்திரம் தேவையில்லையே, நீ மாத்திரத்தை மாத்திர அந்த அந்த மாத்திரங்கிற சொல்ல எடுத்துட்டு விசேஷ குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொன்னாலே அது ரூபத்துக்கு லட்சணமா போயிடும், பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப லட்சணமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இருந்தாலும் அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு, சாம்சித்திக திரவத்துவ வாரணாய, சாம்சித்திக திரவத்துவம் சாம்சித்திகம் அப்படின்னு இந்த திரவத்துவத்தை பல வகையான நிலை இருக்கு. அதாவது நிமித்த ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமா திரவத்துவத்தன்மை, தங்கம் இருக்கு, தங்கம் கட்டியா இருக்கு, தங்கம் வந்து நேச்சுரலி கட்டியா இருக்கு, சூடோட உண்டாகும் போது என்ன ஆகுது உருகிறது, நெய் கட்டியா இருக்கு, சூடு சேரும் போது நெய் உருகிறது, அப்போ சாம்சித்திக திரவத்துவம் உண்டாகுது. அப்ப அந்த சாம்சித்திக திரவத்துவ நிலையை வந்து மாத்திரம்னு போடாம போட்டீங்கன்னா லட்சம் தப்பாயிடும். சக்ஷுர் கிராக்கிய விசேஷ குணம் அதுவும் கூட, ஏன்னா அது விசேஷ குணம், அது அதனுடைய சாமானிய குணம் என்ன, கட்டியா இருக்கிறது, உருகி சூடுபட்டுனா உருகிறது விசேஷ குணம். அதனால நீங்க லட்சணம் பண்ண போறது குரூபத்துக்கு லட்சணம் போறது இந்த திரவத்துவத்துக்கு, திரவத்துவத்துல லட்சணம் போயிடுறது. அதனால மாத்திர பதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சக்ஷர் மாத்திர கிராஹியம் விசேஷண பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தோஷம் இல்ல. வஸ்து வஸ்து உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டா கூட உண்மையில என்ன அப்படின்னா, பரமானு ரூபே அதிவியாப்தி வாரணாய சக்ஷர் மாத்திர கிராஹிய ஜாதி மத்திய வேட்சிதையா விசேஷ பதம் நதேயம். விசேஷம்னு சொல்லி சொன்னால உண்மையா அந்த விசேஷ பதம் கூட நான் கொடுக்க வேண்டாம். லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதி மத்திய விபக்ஷினேதையா சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதி மத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா சக்ஷுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஜாதி எது ரூபம்தான், அதாவது கிராகியப்பட்டதா போயிடுறது. திருநுக்காதிவாரன குணபதம் தூ தேயம். ஆனா குணம்னு நீங்க கொடுக்கணும், விசேஷ குணம்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, குணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா துவெடுக்கு திருணுக்கு இதெல்லாம் வந்து அதுல லட்சணம் படும் இல்லாட்டி. சக்ஷுர் மாத்திர கிராகியம் ஆயிடுறது, ஜாதி மருத்துவம் ஆயிடுறது, துவெடுக்கு முதலிய நிலையில இருந்து, ஏன்னா கண்ணுனால பார்க்க முடியுமே, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதை நிராகரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மாத்திரம் அப்படின்னு குணம் குணம் அப்படின்னு கொடுக்கணும். சப்தேதி ரூபத்வம் இதி ரூபம் இதி அனுசஞ்சதே சப்தவிதம் அப்படின்னு சொல்லி என்னது, ஏழு வகை ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏழு வகை ரூபம்னு புரிஞ்சுக்கணும். ரூபம் சப்தவிதம் என்ன, சப்தவிதம் எது ஏழு வகை அப்படின்னு கேட்டா ரூபம் ஏழு வகை அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தே சாந்தே சாந்தி.